ஓம் சாந்தி. 14/2/2025 காலை முரளி, பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானியாகி தந்தையை நினைவு செய்யுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் வாக்குவாதம் செய்யக்கூடாது என்று உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைத்துள்ளது. கேள்வி: புத்தி யோகம் தூய்மையாகி பாபாவிடம் ஈடுபட்டிருப்பதற்காக எந்த ஒரு யுக்தி உருவாக்கப்பட்டுள்ளது? பதில்: 7 நாள் பட்டி. யாராவது புதியதாக வருகிறார்கள் என்றால் அவர்களை 7 நாள் பட்டியில் அமர்த்தி வையுங்கள். இதன் மூலம் அவர்களின் புத்தியில் உள்ள குப்பை அகன்றுவிடும். மேலும் குப்தமான, அதாவது மறைமுகமான தந்தை, குப்தமான படிப்பு, குப்தமான ஆஸ்தி பற்றி அறிந்து கொள்ள முடியும். அப்படியே சும்மா அமர்ந்து விட்டார்கள் என்றால் குழம்பி விடுவார்கள், எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். பாடல்: விழித்தெழுங்கள் பிரியதர்ஷினிகளே, விழித்தெழுங்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளை ஞானம் நிறைந்த ஆத்மாக்களாக ஆக்குவதற்காக இது போன்ற பாடல்கள் என்னென்ன உள்ளனவோ அவற்றை சொல்லி பிறகு அதன் அர்த்தம் சொன்னால் பேச்சு திறமை வந்துவிடும். எதுவரை சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றிய ஞானம் புத்தியில் உள்ளது என்பது தெரியவரும். குழந்தைகளாகிய உங்கள் புத்தியிலோ மேலிருந்து தொடங்கி மூலவத்தனம், சூக்ஷமவத்தனம், ஸ்தூலவத்தனத்தின் முதல் இடை கடையின் ரகசியம் ஜொலிக்கிறது. பாபாவிடமும் இந்த ஞானம் உள்ளது, அதை உங்களுக்கு சொல்கின்றார். இது முற்றிலும் புதிய ஞானம். சாஸ்திரங்கள் முதலியவற்றில் பெயர் உள்ளது என்ற போதிலும் அந்த பெயரை சொல்வதனால் அதிலேயே ஒட்டிக்கொள்வார்கள், வாக்குவாதம் செய்ய தலைப்படுவார்கள். இங்கோ முற்றிலும் எளிய முறையில் புரிய வைக்கின்றார். பகவான் வாக்கு: என்னை நினைவு செய்யுங்கள், நான் தான் பதீத பாவனன். ஒருபோதும் கிருஷ்ணரையோ அல்லது பிரம்மா, விஷ்ணு, சங்கர் முதலியவர்களையோ பதீத பாவன் என சொல்ல மாட்டார்கள். சூக்ஷம வதனவாசிகளையும் நீங்கள் பதீத பாவன் என சொல்வதில்லை எனும்போது ஸ்தூல வதனத்தின் மனிதர்கள் எப்படி பதீத பாவன் ஆக முடியும்? இந்த ஞானமும் கூட உங்கள் புத்தியில்தான் உள்ளது. சாஸ்திரங்களை பற்றி அதிகமாக வாக்குவாதம் செய்வது நல்லதல்ல, அதிகமான வாத விவாதங்கள் ஆகிவிடும். ஒருவர் மற்றவரை தடியால் அடிக்கவும் தொடங்கிவிடுகின்றனர். உங்களுக்கோ மிகவும் சகஜமாக புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. சாஸ்திரங்கள் விஷயத்தில் அதிகமாக செல்ல தேவையில்லை. முக்கியமான விஷயமே ஆத்ம அபிமானி ஆவதற்கானது. தன்னை ஆத்மா என உணர வேண்டும், தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இந்த ஸ்ரீமத் முக்கியமானதாகும், மற்றவை விவரமானவை. விதை எவ்வளவு சிறியதாக உள்ளது, மற்றபடி மரத்தின் விஸ்தாரம் உள்ளது. எப்படி விதைக்குள் ஞானம் முழுவதும் அடங்கியுள்ளதோ அதேபோல் இந்த முழு ஞானமும் கூட விதையில் அடங்கியுள்ளது. உங்களது புத்தியில் விதை மற்றும் மரம் வந்துவிட்டது. எவ்விதமாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ அதுபோல் வேறு யாரும் புரிந்து கொள்ள இயலாது. மரத்தின் ஆயுளையோ மிக நீண்டதாக எழுதிவிட்டனர். பாபா வந்து விதை மற்றும் மரம் அல்லது டிராமா சக்கரத்தின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார். நீங்கள் சுய தரிசன சக்கரதாரி. யாராவது புதியவர்கள் வருகிறார்கள், பாபா மகிமை செய்கின்றார் சுய தரிசன சக்கரதாரி என்றால் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களோ தங்களை குழந்தைகள் என்றே புரிந்து கொள்வதில்லை. இந்த தந்தையும் குப்தமாக உள்ளார். ஞானமும் குப்தமானது, ஆஸ்தியும் குப்தமானது. புதியவர்கள் யாராவது கேட்டால் குழம்பி போவார்கள். அதனால் 7 நாள் பட்டியில் அமர்த்தி வைக்கப்படுகிறது. 7 நாள் பாகவதம் அல்லது ராமாயணம் வைக்கிறார்கள் என்றால் அது உண்மையில் இச்சமயம் 7 நாட்கள் பட்டியில் வைக்கப்படும் போது புத்தியில் உள்ள குப்பைகள் முழுவதும் வெளியேறட்டும். பாபாவிடம் புத்தியோகம் ஈடுபட வேண்டும் என்றுதான். இங்குள்ள அனைவரும் நோயாளிகள். சத்தியுகத்தில் இந்த நோய்கள் இருப்பதில்லை. இது அரை கல்பத்தி நோயாகும். ஐந்து விக்காரங்களின் நோய் மிக பெரியது. அங்கோ ஆத்ம அபிமானியானவர்களாக இருப்பார்கள். நீங்கள் அறிவீர்கள், நாம் ஒரு சரீரத்தை விட்டு வேறொன்றை எடுக்கிறோம். முதலிலேயே சாட்சா்காரம் கிடைத்து விடுகிறது. அக்கால மரணம் ஒருபொழுதும் நடப்பதில்லை. நீங்கள் காலனை வெற்றி அடைகிறீர்கள். காலனுக்கெல்லாம் காலன் மகா காலன் என சொல்கின்றனர். மகா காலனுக்கு கோவில் உள்ளது. சீக்கியர்களுக்கு அகால் தக்த், அதாவது அழியாத ஆசனம் என்று உள்ளது. உண்மையில் அகால தக்த் என்பது இந்த புருவ மத்தியாகும். இதில்தான் ஆத்மா வீற்றிருக்கிறது. அனைத்து ஆத்மாக்களும் இந்த அகால தக்தில் அமர்ந்துள்ளனர். இதை பாபா வந்து புரிய வைக்கின்றார். பாபாவுக்கு தம்முடைய ஆசனமோ கிடையாது. அவர் வந்து இவருடைய, அதாவது பிரம்மாவினுடைய இந்த ஆசனத்தை எடுத்துக் கொள்கின்றார். இந்த ஆசனத்தின் மீது அமர்ந்து குழந்தைகளாகிய உங்களை ராஜ மயிலாசனத்திற்கு உரியவர்களாக ஆக்குகின்றார். அந்த ராஜ மயிலாசனம் எப்படி இருக்கும்? அதில் லக்ஷ்மி நாராயணன் விட்டிருப்பார்கள் என்று நீங்கள் அறிவீர்கள். ராஜ சிம்மாசனமோ பாடப்பட்டுள்ளதில்லையா? சிந்தனை செய்ய வேண்டும். அவர் போலாநாத் பகவான் என்று ஏன் சொல்லப்படுகின்றார்? போலாநாத் பகவான் என சொல்வதால் புத்தி மேலே சென்று விடுகின்றது. சாது சந்நியாசிகள் முதலானோர் விரலால் மேலே சமிக்ஷை காட்டவும் செய்கின்றார்கள் இல்லையா? இவரை நினைவு செய்யுங்கள் என்று. யதார்த்த ரீதியிலோ யாரும் தெரிந்து கொள்ள முடியாது. இப்போது பதீத பாவன் பாபா முன்னிலையில் வந்து சொல்கின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், அப்போது உங்கள் விக்கர்மங்கள் விநாசமாகிவிடும். இது இச்சமயம் என்று கீதையிலும் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் நீங்கள் கீதையின் ஓர் உதாரணத்தை வெளிப்படுத்தினால் அவர்கள் பத்தை வெளிப்படுத்துவார்கள். அதனால் அதன் தேவை கிடையாது. யார் சாஸ்திரங்கள் முதலியவற்றை படித்துள்ளாரோ அவர்கள் நாம் சண்டையிடலாம் என நினைப்பார்கள். குழந்தைகள், நீங்கள் இந்த சாஸ்திரங்கள் பற்றி தெரிந்து கொள்ளவில்லை. அதனால் நீங்கள் ஒருபோதும் அவற்றின் பெயரை கூட எடுத்துக் கொள்ளக்கூடாது. இதை மட்டும் அவர்களுக்கு சொல்லுங்கள், தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று பகவான் சொல்கின்றார். அவர்தான் பதீத பாவன் என சொல்லப்படுகின்றார். பாடவும் செய்கின்றனர், பதீத பாவனா சீதாராம். சந்நியாசிகளும் கூட எங்கெங்கோ அர்த்தத்தை ஏற்படுத்திக் கொண்டே உள்ளன. இதுபோல் மதங்கள், வழிமுறைகள் ஏராளமாக உள்ளன இல்லையா? இந்த பாடல் எவ்வளவு அழகாக உள்ளது! டிராமா பிளான் படி கல்ப கல்பமாக இது போன்ற பாடல்கள் உருவாகின்றன. குழந்தைகளாகிய உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது போல் உள்ளது. இது போன்ற நல்ல நல்ல பாடல்கள் உள்ளன. எப்படி கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபு என்பது போல். பிரபு என்று கிருஷ்ணரை சொல்லவில்லை. பிரபு அல்லது ஈஸ்வரா என்று நிராகாரை தான் சொல்வார்கள். பாபா பரம்பிதா பரமாத்மா என்று இங்கே நீங்கள் சொல்கிறீர்கள். அவரும் கூட ஆத்மாதான் இல்லையா? பக்தி மார்க்கத்தில் மிக அதிகமாகவே சென்று விட்டுள்ளனர். இங்கோ மிகவும் எளிமையான விஷயம், தந்தை அதாவது அல்லாஹ் மற்றும் ஆஸ்தி அதாவது வே. அல்லாஹ் அதாவது பாபா, வே அதாவது ராஜ்ய பதவி. இவ்வளவு எளிமையான விஷயம்தான். தந்தையை நினைவு செய்வீர்களானால் நீங்கள் ஸ்வர்க்கத்தின் எஜமானன் ஆவீர்கள். நிச்சயமாக இந்த லக்ஷ்மி நாராயணன் ஸ்வர்க்கத்தின் எஜமானர்களாக சம்பூர்ண நிர்விகாரியாக இருந்தனர். ஆக பாபாவை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் இதுபோல் சம்பூர்ணமாக ஆவீர்கள். எவ்வளவு ஒருவர் நினைவு செய்கின்றாரோ மற்றும் சேவை செய்கின்றாரோ அவ்வளவு உயர்ந்த பதவியை அடைவார். அது புரிந்து கொள்ளப்படுகிறது. பள்ளிக்கூடத்தில் நாம் குறைவாக படிக்கிறோம் என்று மாணவர்கள் புரிந்து கொள்வதே இல்லையா என்ன? யார் முழு கவனம் செலுத்துவதில்லையோ, பின்னடைந்து விடுகிறார்களோ, அவர்கள் நிச்சயமாக தேயிலாகி விடுவார்கள். தனக்குத்தானே புத்துணர்வு அளித்துக் கொள்வதற்காக நல்ல நல்ல பாடல்கள் என்ன உள்ளதோ அவற்றை கேட்க வேண்டும். இப்படி பாடல்களை தங்கள் வீட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். யாருக்காவது எப்படி மாயாவின் நிழல் மீண்டும் படுகின்றது என்று இதை பற்றி சொல்லி புரிய வைக்க முடியும். சாஸ்திரங்களிலோ இந்த விஷயம் கிடையாது. கல்பத்தின் ஆயுள் 5000 ஆண்டுகள். பிரம்மாவின் பகல் மற்றும் பிரம்மாவின் இரவு பாதி பாதி. இந்த பாடலும் கூட யாரோ இயற்றியுள்ளனர். பாபா புத்திவான்களின் புத்தியாக உள்ளார் என்றால் யாருடைய புத்தியிலோ வந்து அமர்ந்து இயற்றியுள்ளார்? இந்த பாடல்கள் முதலியவற்றிலும் கூட உங்களில் எத்தனை பேர் டிரான்ஸில் சென்று விட்டனர்? ஒரு நாள் வரப்போகிறது, இந்த ஞானத்தின் பாடலை பாடுபவர்களும் உங்களிடம் வருவார்கள். பாபாவின் மகிமையின் அத்தகைய பாடல்களை பாடுவார்கள். அதன் மூலம் கேட்பவர்களை மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளாக்கி விடுவார்கள். இப்படிப்பட்டவர்களும் வருவார்கள். ராகத்திலும் கூட ஆதாரம் உள்ளது. பாடற்கலைக்கும் கூட அதிகம் பெயர் உள்ளது. இப்போதோ அதுபோல் யாரும் கிடையாது. ஒரு பாடலை இயற்றியிருந்தார்கள். எவ்வளவு இனிமையான, எவ்வளவு அன்பானவர் பாபா! மிகவும் இனிமையானவர், மிகவும் அன்பானவர். அதனால்தான் அனைவரும் அவரை நினைவு செய்கின்றனர். தேவதைகள் அவரை நினைவு செய்கின்றனர் என்பது கிடையாது. சித்திரங்களில் ராமருக்கு முன்னாலும் கூட சிவனை காட்டியுள்ளனர். ராமர் பூஜை செய்து கொண்டிருந்தார். இது தவறானது. தேவதைகள் யாரையும் நினைவு செய்வதில்லை. மனிதர்கள்தான் நினைவு செய்கின்றனர். நீங்களும் இப்பொழுது மனிதர்கள், பிறகு தேவதை ஆவீர்கள். தேவதை மற்றும் மனிதர்களுக்கிடையில் இரவு பகலுக்கான வேறுபாடு. அதே தேவதைகள் பிறகு மனிதர்கள் ஆகின்றனர். எப்படி சக்கரம் சுற்றிக் கொண்டே உள்ளது யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு இப்போது தெரிந்துவிட்டது. நாம் உண்மையிலும் உண்மையான தேவதை ஆகிறோம். இப்போது நாம் பிராமணர். புது உலகத்தில் தேவதை என சொல்லப்படுவோம். இப்போது நீங்கள் வியப்படைகிறீர்கள். இந்த பிரம்மா தானே இந்த பிறவியில் முதலில் பூஜாரியாக இருந்தார். நாராயணனிடம் மிகுந்த அன்பு இருந்தது. இப்பொழுது ஆச்சரியமாக உள்ளது. நாமே அதுபோல் ஆகி கொண்டிருக்கின்றோம். ஆக எவ்வளவு குஷியின் அளவு அதிகரிக்க வேண்டும். நீங்கள்தான் அன்னோன் வாரியர்ஸ், அறியப்படாத போர் வீரர்கள், அகிம்சையாளர்கள். உண்மையில் நீங்கள் டபுள் அகிம்சையாளர்கள். காம கட்டாரியும் இல்லை, அந்த சண்டையும் அதாவது வன்முறையும் இல்லை. காமம் வேறு, கோபம் வேறு பொருள். ஆக நீங்கள் இரட்டை அகிம்சையாளர்கள். வன்முறை இல்லாத சேனை. சேனை என்ற வார்த்தையினால் அவர்கள் பிறகு சேனைகளை நிறுத்திவிட்டனர். மகாபாரத யுத்தத்தில் ஆண்களின் பெயர்கள் காட்டப்பட்டுள்ளது, பெண்கள் கிடையாது. உண்மையில் நீங்கள் சிவசக்திகள். உங்களுடையது பெரும்பான்மையானதாக இருப்பதால் சிவசக்தி சேனை என சொல்லப்படுகிறது. இவ்விஷயங்களை பாபா தான் வந்து புரிய வைக்கின்றார். இப்போது குழந்தைகள், நீங்கள் புது யுகத்தை நினைவு செய்கிறீர்கள். உலகத்தில் யாருக்குமே புது யுகம் பற்றி தெரியாது. அவர்களோ புது யுகம் 40,000 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் என நினைக்கிறார்கள். சத்யுகம் புது யுகம், இதுவோ மிக தெளிவாக உள்ளது. ஆக பாபா அறிவுரை தருகின்றார். இப்படி நல்ல பாடல்களை கேட்டு புத்துணர்ச்சி பெறுவீர்கள். மேலும் யாருக்காவது புரிய வைக்கவும் செய்வீர்கள். இவை அனைத்தும் யுக்திகளாகும். இவற்றின் அர்த்தமும் நீங்கள் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். தன்னை புத்துணர்வு உள்ளவராக ஆக்கிக் கொள்வதற்கு மிக நல்ல நல்ல பாடல்கள் உள்ளன. இந்த பாடல்கள் மிகவும் உதவி செய்கின்றன. அர்த்தத்தை வெளிப்படுத்தினால் வாயும், அதாவது பேசுவதற்காக வாயும் திறந்து கொள்ளும், குஷியும் இருக்கும். மற்றபடி யார் அதிகம் தாரணை செய்ய முடியவில்லையோ அவர்களுக்காக பாபா சொல்கின்றால்,
அவர்களுக்காக பாபா சொல்கின்றார், வீட்டில் அமர்ந்தவாறே பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள். இல்லற விவகாரங்களில் இருந்தவாறே இந்த மந்திரத்தை மட்டும் நினைவு செய்யுங்கள், பாபாவை நினைவு செய்யுங்கள், மற்றும் பவித்திரமாகுங்கள். முன்பு ஆண்கள் தங்கள் மனைவிகளுக்கு சொன்னார்கள், பகவானையோ வீட்டில் கூட நினைவு செய்ய முடியும். பிறகு கோவில்கள் முதலியவற்றுக்கு அலைவதற்கான அவசியம் என்ன? நான் உங்களுக்கு வீட்டிலேயே மூர்த்தி ஏற்பாடு செய்து தந்துவிடுகிறேன். இங்கேயே அமர்ந்து நினைவு செய். அலைந்து திரிந்து கஷ்டப்படுவதற்கு ஏன் செல்கிறாய்? இதுபோல் அநேக ஆண்கள் மனைவிமாரை செல்ல விடுவதில்லை. பொருள் ஒன்றுதான், பூஜை செய்ய வேண்டும் மற்றும் நினைவு செய்ய வேண்டும். ஒரு முறை பார்த்துவிட்டால் அப்படியே நினைவு செய்ய முடியும். கிருஷ்ணரின் சித்திரமோ பொதுவானது. மயில் தோகை கிரீடாதாரி. குழந்தைகள், நீங்கள் சாட்சாத்காரம் பார்த்திருக்கிறீர்கள். எப்படி அங்கே ஜென்மம் நிகழ்கிறது என்பதையும் சாட்சாத்காரம் பார்க்கிறீர்கள். ஆனால் உங்களால் அதன் போட்டோவை வெளிக்கொண்டு வர முடியாது. மிக சரியாக யாராலும் அதுபோல் வெளிக்கொண்டு வர முடியாது. திவ்ய திருஷ்டி மூலம் பார்க்க மட்டுமே முடியும், உருவாக்க முடியாது. ஆம், பார்த்து வர்ணனை செய்ய முடியும். மற்றபடி அதை படமாக வரையவோ முடியாது. திறமை மிக்க ஓவியராக இருக்கலாம், சாட்சாத்காரம் பார்த்தாலும் கூட மிக சரியாக தோற்ற அமைப்பினை வெளிக்கொண்டு வர முடியாது. ஆக பாபா புரிய வைத்துள்ளார், யாரிடமும் அதிக வாக்குவாதம் செய்யக்கூடாது. சொல்லுங்கள், உங்களுக்கு தூய்மையாக வேண்டியது ஒன்றுதான் வேலை. மேலும் சாந்தி வேண்டும் என்றால் தந்தையை நினைவு செய்யுங்கள், பவித்திரமாகுங்கள். பவித்ர ஆத்மா இங்கே இருக்க முடியாது, அது திரும்பி சென்றுவிடும். ஆத்மாக்களை பாவனம் ஆக்குவதற்கான சக்தி ஒரு தந்தையிடம் உள்ளது, வேறு யாரும் பாவனமாக்க முடியாது. குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், இது முழுவதும் உலக நாடக மேடை. இதில் நாடகம் நடைபெறுகின்றது. இச்சமயம் முழு உலகிலும் ராவணனின் ராஜ்யம் உள்ளது. முழு சமுத்திரத்தின் மீதும் சிருஷ்டி நின்று கொண்டுள்ளது. இது எல்லையற்ற தீவு, அது எல்லைக்கு உட்பட்டது. இது எல்லையற்ற விஷயமாகும். இதில் அரை கல்பம் தெய்வீக ராஜ்யம், அரை கல்பம் அசுர ராஜ்யம் நடைபெறுகின்றது. அவ்வாறே கண்டங்களும் தனித்தனியாக உள்ளன. ஆனால் இவை அனைத்தும் எல்லையற்ற விஷயங்கள். நீங்கள் அறிவீர்கள், நாம் கங்கை யமுனை நதிகளில் இனிய நீர்க்கரைகளில் வசிப்போம். சமுத்திரங்கள் முதலியவற்றுக்குள் செல்வதற்கான அவசியம் இல்லை. துவாரகை என சொல்லப்படுவது ஒன்றும் சமுத்திரத்திற்கு கீழே இல்லை. துவாரகை வேறொரு பொருள் இல்லை. குழந்தைகள், நீங்கள் அனைத்தையும் சாட்சாத்காரம் பார்த்திருக்கிறீர்கள். ஆரம்பத்தில் இந்த சந்தேஷி மற்றும் குல்சார் அதிக சாட்சாத்காரம் செய்துள்ளார். இவர்கள் பெரிய பாட் நடித்துள்ளனர். ஏனென்றால் வட்டியில் குழந்தைகளை மகிழ்விக்க வேண்டி இருந்தது. ஆக சாட்சாத்காரத்தினால் மிக மிக மகிழ்ச்சி அடைந்தனர். பாபா சொல்கின்றார், பிறகு கடைசியில் அநேகர் மகிழ்வார்கள். அந்த பாட் பிறகு வேறொன்றாகும். பாடலும் உள்ளது இல்லையா? நாங்கள் எதை பார்த்தோமோ அதை நீங்கள் பார்க்கவில்லை. நீங்கள் சீக்கிர சீக்கிரமாக சாட்சாத்காரங்களை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். எப்படி பரீட்சையின் நாள் அருகில் நெருங்கி வரும்போது தெரியவரும், அதாவது நான் எத்தனை மார்க்குகள் வாங்கி பாஸ் ஆகும். உங்களுக்கும் இது படிப்பாகும். இப்போது நீங்கள் ஞானம் நிறைந்தவர்களாக அமர்ந்திருக்கிறீர்கள். அனைவரும் முழுமையாகவோ ஆகவில்லை. பள்ளிக்கூடத்தில் எப்பொழுதுமே நம்பர்வார் உள்ளனர். இதுவும் ஞானமாகும். மூலவத்தனம், சூக்ஷமவத்தனம், மூன்று உலகங்களை பற்றிய ஞானம் உங்களிடம் உள்ளது. இந்த சிருஷ்டி சக்கரத்தை நீங்கள் அறிவீர்கள். இது சுற்றிக்கொண்டே உள்ளது. பாபா சொல்கின்றார், உங்களுக்கு நான் தரும் இந்த ஞானத்தை வேறு யாராலும் புரிய வைக்க முடியாது. உங்கள் மீது எல்லையற்ற தசா, அதாவது தந்தையின் பார்வை உள்ளது. சிலர் மீது பிரகஸ்பதி தசா, அதாவது பார்வை. சிலர் மீது ராகு தசா உள்ளதென்றால் அவர்கள் போய் சண்டாளன் முதலானவர்களாக ஆவார்கள். இது எல்லையற்ற தசா, அது எல்லைக்கு உட்பட்ட தசா. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற விஷயங்களை சொல்கின்றார், எல்லையற்ற ஆஸ்தி தருகின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும்! நீங்கள் அநேக தடவை ராஜ்யத்தை அடைந்திருக்கிறீர்கள், பிறகு இழந்திருக்கிறீர்கள். இதுவோ முற்றிலும் உறுதியான விஷயமாகும், எதுவும் புதிதல்ல. அதனால் நீங்கள் சதா மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும். இல்லையென்றால் மாயா ஏமாற்றம் தந்துவிடுகின்றது. ஆக ஒரு நாயகனுக்கு நீங்கள் அனைவரும் நாயகிகள், நாயகிகள் அனைவரும் அந்த ஒரு நாயகனை நினைவு செய்கின்றனர். அவர் வந்து அனைவருக்கும் சுகம் தருகின்றார். அரை கல்பமாக அவரை நினைவு செய்தீர்கள், இப்போது அவர் கிடைத்துவிட்டார் என்றால் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும்! நல்லது, இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே, ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவது, சதா மகிழ்ச்சியுடன் இருப்பதற்காக நத்திங் நியூ, அதாவது எதுவும் புதிதல்ல என்ற பாடத்தை மனதில் உறுதி செய்து கொள்ள வேண்டும். எல்லையற்ற தந்தை நமக்கு எல்லையற்ற ராஜ்ய பதவியை தந்து கொண்டிருக்கின்றார், இந்த குஷியிலேயே இருக்க வேண்டும். இரண்டாவது, ஞான சம்பந்தப்பட்ட நல்ல நல்ல பாடல்களை கேட்டு தனக்கு புத்துணர்ச்சி அளித்துக் கொள்ள வேண்டும். அதன் அர்த்தத்தை வெளிப்படுத்தி மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். வரதானம் மாயாவின் சம்பந்தங்களுக்கு விவாகரத்து கொடுத்து தந்தையின் சம்பந்தத்தில் ஒப்பந்தம் செய்யக்கூடிய மாயாஜித் மோகத்தை வென்றவர் ஆகுக. மாயாவின் சம்பந்தத்திற்கு விவாகரத்து கொடுத்து தந்தையின் சம்பந்தத்தில் ஒப்பந்தம் செய்யக்கூடிய மாயாஜித் மோகத்தை வென்றவர் ஆகுக. விளக்கம்: இப்போது நினைவுகளின் பழைய ஒப்பந்தங்களை நீக்கிவிட்டு தனிமையாகுங்கள். தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக இருங்கள், ஆனால் துணையாக இருக்காதீர்கள். ஒரே ஒருவரை மட்டும் துணையாக ஆக்கிக் கொண்டால் மாயாவின் சம்பந்தங்களின் விவாகரத்து ஏற்பட்டுவிடும். மாயாஜித் மோகத்தை வென்றவர் வெற்றியாளர் ஆகிவிடுவீர்கள். ஒருவேளை துளியளவும் யார் மீதாவது மோகம் இருந்தால் தீவிர முயற்சியாளர்களுக்கு பதிலாக முயற்சியாளர் ஆகிவிடுவீர்கள். ஆகையினால் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் குஷியில் நடனமாடிக்கொண்டே இருங்கள். வேட்டைக்காரனுக்கு எத்தனை மிருகம் கிடைத்தாலும் மகிழ்ச்சியே, இதுதான் நஷ்டமோகா என்று கூறப்படுகிறது. இவ்வாறு பற்றற்றவர்களாக இருப்பவர்கள்தான் வெற்றி மாலையில் மணியாக ஆகின்றனர். ஸ்லோகன்: சத்தியம் என்ற விசேஷத்தா மூலம் வைரத்தின் ஜொலிப்பை அதிகரிக்க செய்யுங்கள். சத்தியம் என்ற விசேஷத்தா மூலம் வைரத்தின் ஜொலிப்பை அதிகரிக்க செய்யுங்கள். அவ்யக்த இஷாரா: ஏகாந்தவாசி ஆகுங்கள். ஏக்தா அதாவது ஒற்றுமை மற்றும் ஏகாகிருதா அதாவது ஒருநிலைப்படுத்தல் கொண்டு வாருங்கள். வாக்தாதா விரும்புகின்றார் ஒவ்வொரு குழந்தையும் ஏக்ரஸ் ஸ்ரேஷ்ட ஸ்திதி என்ற ஆசனதாரியாக, ஏகாந்தவாசியாக, அஷரீரியாக, ஒற்றுமை ஸ்தாபனை செய்பவர்களாக, சிக்கனமானவர்களாக, ஏகாந்தவாசியின் அவதாரமாக ஆக வேண்டும். ஒருவருக்கொருவரின் சிந்தனைகளை புரிந்து கொண்டு மரியாதை கொடுங்கள். ஒருவருக்கொருவர் சைகை கொடுத்து கொடுக்கல் வாங்கல் செய்து தங்களுக்குள் குழுவின் சக்தியை பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும். ஏனென்றால் உங்களது குழுவின் ஒற்றுமை சக்திதான் முழு பிராமணர்களையும் குழுவில் கொண்டு வருவதற்கு நிமித்தமாகும். ஓம் சாந்தி.